கலவழி 40. மூலமும் உரையும் ஒலி நூல். வெளியீடு: செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், தன்னாட்சி நிறுவனம், கல்வி அமைச்சகம், இந்திய அரசு, செம்மொழி சாலை, பெரும்பாக்கம், சென்னை 600,000. ஒலி நூல் உருவாக்க திட்ட குழு: திட்ட தலைமை பேராசிரியர் இரா சந்திரசேகரன், இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திட்ட துணைத் தலைமை முனைவர் ரே புவனேஸ்வரி, பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் இரா வெங்கடேசன், இளநிலை ஆராய்ச்சி அலுவலர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, குறுஞ்செயலி வடிவமைப்பாளர்கள் திரு அமுருக சுவாமிநாதன், நிரலாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திரு கி கண்ணன், இளநிலை ஆய்வு வளமையர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, ஒலிநூல் உருவாக்கம் திரு வெ சிவபிரகாசம், தரவு உள்ளீட்டாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை, திரு மு முனியசாமி, தரவு உள்ளீட்டாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை.
அறிமுகம்: பேராசிரியர் இரா சந்திரசேகரன், இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ் செவ்வியல் நூல்களின் சிறப்புகளை உலகெங்கும் பரவச் செய்யும் நோக்கத்தைக் கொண்டு செயல்பட்டு வருகின்றது. அதற்கேற்ற வகையில் மொழிபெயர்ப்புகள், ஆய்வுத் திட்டங்கள் முதலான பணிகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றன. உலக மொழிகள் பலவற்றிலும் தமிழ்ச் செவ்வியல் நூல்களை மொழிபெயர்க்கும் பணியில் செம்மொழி நிறுவனம் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றது. தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியத்தை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஆங்கிலம், இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. மேலும் பல உலக மொழிகளில் மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன. பௌத்த சமயக் காப்பியமான மணிமேகலையை பௌத்த சமயத்தை பின்பற்றும் நாட்டினர் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் மலாய், இந்தோனேசியா, சீனம், சிங்களம், தாய், ஜப்பான் உள்ளிட்ட 18 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வருகின்றன. 100 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்க வேண்டுமென்ற இலக்கையும் செம்மொழி நிறுவனம் கொண்டுள்ளது. இவற்றுடன் கிபி 600 முந்தைய கல்வெட்டியில் தொல்லியல் முதலான துறைகளில் ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், செவ்வியல் நூல்களின் சிறப்புகளை வலையொலி மூலம் பரப்புதல், இணைய வழியாக செம்மொழி தமிழை கற்பித்தல் முதலான திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பல்வேறு தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைவது பார்வை மாற்றுத் திறனாளிகள் கேட்கும்படியான் ஒலி நூல் திட்டமாகும். தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட 41 செவ்வியல் தமிழ் நூல்களுடன் நன்னூல், புறப்பொருள் வெண்பாமாலை, தண்டியலங்காரம், யாப்பரங்கலக்காரிகை, நம்பியக பொருள் ஆகிய 46 தமிழ் நூல்களை ஒலி நூல் வடிவில் செம்மொழி நிறுவனம் தற்பொழுது வெளியிடுகிறது. பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஒலி நூல்கள் அனைத்திலும் மூலப்பாடங்கள் எளிய சந்தி அமைப்பில் தரப்பட்டுள்ளன. மூலப்பாடத்திற்கு ஏற்ற செறிவான உரையும் இடம்பெற்றிருக்கின்றது. பார்வை மாற்றுத் திறனாளிகளின் பயன்கருதி இந்த ஒலி நூல்கள் அனைத்தையும் இலவசமாக வழங்குவதில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் கல்விசார் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த ஒலி நூல்களை சிறப்பாக வடிவமைத்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரிய பணியில் ஈடுபட்ட நிறுவனப் பணியாளர்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கலவழி 40 மூலமும் உரையும் முன்னுரை. 15 கணக்கு நூல் தொகுப்பில் உள்ள நூல்களுள் புறப்பொருள் கூறுகின்ற ஒரே நூல் கலவழி 40. சோழ மன்னனான கோச்செங்கணானுக்கும் சேரமான் கணைக்காலரும்போரைக்கும் இடையே கழுமலத்தில் இடம்பெற்ற போரின் பின்னணியில் எழுதப்பட்டது இந்நூல். இதை எழுதியவர் பொய்கையார் என்னும் புலவர். இவர் சேர மன்னனுடைய நண்பன். நடைபெற்ற போரில் சேரன் தோற்றுக் கைதி ஆகிறான். அவனை விடுவிக்கும் நோக்கில் பாடப்பட்டதே இந்நூல் எனக் கருதப்படுகின்றது. இதிலுள்ள 40 பாடல்கள் அக்காலத்து போர்க்களக் காட்சிகளையும், சோழனும் அவரது படைகளும் புரிந்த வீரப்போர் பற்றியும் கவி நயத்துடன் எடுத்துக் காட்டுகின்றன. இந்நூலில் உள்ள மிக பெரும்பாலான பாடல்களில் யானைப் படைகள் குறிப்பிடப்படுவது அக்காலத்தில் போர்களில் யானைப் படைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது எனலாம். இப்படிக்கு பதிப்பு குழு களவழி 40 மூலமும் உரையும். பாடல் ஒன்று. நாள் ஞாயிறு உற்ற செருவிற்கு வீழ்ந்தவர் வாழ்மாய் குருதி களிறு உழக்க தாழ் மாய்ந்து முற்பகல் எல்லாம் குழம்பு ஆகி பிற்பகல் துப்புத்துகளின் கிழும் புனல் நாடன் தப்பியார் அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவரை போர்க்களத்தில் வீழ்த்திய காலை பொழுதில் பகைவர் மீது வாழ் ஆழமாக பதிந்தத்தால் வழிந்த இரத்தத்தை போர்க்கள யானைகள் கலக்கியதால் முற்பகலில் சேராக மாறி பிற்பகலில் காய்ந்தது. யானைகளால் தூளாகி பிறகு பவளப்பொழுதி போல் எங்கும் பறந்தும் பரவியும் காட்சியளித்தது.
பாடல் இரண்டு. நாட்பினுள் எஞ்சிய ஞானம் சேர் யானை கீழ் போர்ப்பு இல் இடி முரசின் ஊடு போம் ஒன் குருதி கார்பெயல் பெய்த பின் செங்குள கோட்டு கீழ் நீர் தூம்பு நீர் உமிழ்வ போன்ற புனல் நாடன் ஆர்த்து அமர் அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் போரிட்ட போர்க்களத்தில் யானையின் கீழே போர் முரசு சிக்கிக் கொண்டதால் முரசின் உள்ளே புகுந்த யானையின் இரத்தம் வெளியே வருவது மழைநீர் நிரம்பிய குளக்கரையின் கீழே உள்ள மதகுகள் வழியாக சிறிது சிறிதாக தண்ணீரை வெளியேற்றுவது போல் இருந்தது.
பாடல் மூன்று. ஒழுக்கும் குருதி உழக்கி தளர்வார் இழுக்கும் கழுற்றுக் கோடு ஊன்றி எழுவர் மழை குரல் மாமுரசின் மல்கு நீர் நாடன் பிழைத்தாரை அட்ட களத்து.
விளக்கம்: இடி போன்ற போர் முரசினை முழங்கி வெற்றி பெற்று சோழனின் போர்க்களத்தில் வழிந்தோடும் இரத்தத்தை தங்கள் நடையால் சேராக்கிச் சோர்ந்து வீரர்கள் நடக்க முடியாமல் வழுக்கி விழும் போது அருகில் வெட்டுப்பட்டு வீழ்ந்து கிடந்த யானைகளின் தந்தங்களை ஊன்று கோல்களாக்கி எழுந்து நடந்தார்கள்.
பாடல் நான்கு. உருவக்கடன் தேர் முறுக்கி மற்றும் அத்தேர் பருதி சுமந்து எழுந்த யானை இரு விசும்பில் செல்சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கண்மால் புல்லாரை அட்ட களத்து.
விளக்கம்: திருமால் போன்று சிவந்த கண்களை உடைய சோழன் பகைவர்களை அழித்த போர்க்களத்தில் தேரின் சக்கரத்தை துதிக்கையில் தூக்கி நிற்கிறது யானை. அது விரிந்த வானத்தில் செல்லும் சூரியன் மாலையில் ஒரு மலையைச் சேர்ந்தது போல் இருந்தது.
பாடல் ஐந்து. தெரிகணை எக்கம் திறந்த வாய் எல்லாம் குருதி படிந்து உண்ட காகம் உரு இழந்து குக்கில் புறத்த சிரல் வாய செங்கண்மால் தப்பியார் அட்ட களத்து.
விளக்கம்: அம்புகளாலும் கருவிகளாலும் புண்ணாக்கப் பெற்ற வீரர்களின் உடலிலிருந்து வழியும் இரத்தத்தை காகங்கள் குடித்ததால் செம்போத்து பறவைகள் போல் உடலும் நிறமும் மாறியது. மீன்கொத்தி பறவையின் சிவந்த அலகை போல் மூக்குகளையும் பெற்றவைகளாயின.
பாடல் ஆறு. நாள் நாள் திசையும் பிணம் பிறந்த யானே அடுக்குபு பெற்றி கிடந்த எடுத்து உரறி அம் கண் விசும்பின் உரும் எரிந்து எங்கும் பெருமலை தூவ எரிந்தற்றே ஆறு மணிப்போன் ஏந்து எழில் மார்பின் இயல் தின் தேர் செம்பியன் வேந்தரை அட்ட களத்து.
விளக்கம்: மாலையையும் வலிமையான தோள்களை உடையவனுமான சோழன் பகை வேந்தர்களை வென்ற போர்க்களத்தில் பிணங்களும் யானைகள் கொல்லப்பட்டு அடுக்கப்பட்டிருந்தன. மலைமீது விழுந்த இடியினால் பீத்தறியப்பட்ட மலைகள் சிதறிக்கிடப்பன போல் காட்சியளித்தன.
பாடல் ஏழு. அஞ்சன கொன்று ஏய்க்கும் யானை அமர் உழக்கி இங்குலிகக் குன்றே போல் தோன்றுமே செங்கண் வரிவரால் மீன் பிறரும் காவிரி நாடன் பொருணரை அட்ட களத்து.
விளக்கம்: சிவந்த கண்கள் கொண்ட வரால் மீன் விளையாடும் காவிரி பாயம் நாட்டினை உடைய சோழன் தன் பகைவர்களை வீழ்த்திய போர்க்களத்தில் கரிய மலையைப் போன்ற யானையானது போரிட்டு இரத்தம் சிந்தியதால் சிவந்த உடலைப் பெற்று சாதலிங்க மலை என்னும் சிவந்த மலையைப் போல காட்சி அளித்தது.
பாடல் எட்டு. யானை மேல் யானை நிறுதர ஆனாது கண்ணேர் கடுங்கனை மெய் மாய்ப்பாய் எவ்வாயும் என்ன அருங்கொன்றில் குறியினம் போன்றவே பானாரிடி முரசின் பாய்ப்புனல் நீர் நாடன் நன்னாரை அட்ட களத்து.
விளக்கம்: போர்க்களத்தில் அவன் பகைவரை வீழ்த்திய காட்சி யானைகள் மீது பெண்களின் கண்களைப் போன்ற அம்புகள் தைத்தது போலிருந்தது. யானைகளின் மேல் அம்புகள் தைத்த காட்சி குன்றின் மீது குருவிகளின் கூட்டம் இருப்பதைப் போல இருந்தது.
பாடல் ஒன்பது. மேலோரை கீழோர் குறுகி குறைத்திட்ட கால் ஆசோடு அற்ற கழற்கால் இருங்கடலுள் நீலச் சுறா பிறழ்வ போன்ற புனல் நாடன் நேராரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை போரிட்டு வென்ற அப்போர்க்களத்தில் யானை குதிரை தேர்கள் மீதிருந்து போரிடும் வீரர்களின் கால்கள் கீழிருந்து போரிடும் வீரர்களால் வெட்டப்பெற்று செருப்புகள் இல்லாமல் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கும் காட்சி பசியோடிருக்கும் சுறா மீன்கள் கடல் நீரின் மேல் வந்து இறை தேடி புரள்வது போல் இருந்தது.
பாடல் பத்து. பல்கணை எவ்வாயம் பாய்தலின் செல்களாது ஒல்கி உயங்கும் களிறு எல்லாம் தோல் சிறப்பின் செவ்வல் அம் குன்றம் போல் தோன்றும் புனல் நாடன் தெவரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் உடல் முழுமையும் அம்புகள் பாய்ந்து இரத்தத்தை போர்வையாக்கிக் கொண்டு அசையாமல் கிடந்தன அக்காட்சி. காலம் காலமாக செம்மை நிறம் படிந்து வரும் சிறப்பினை பெற்ற செம்மலை போல் இருந்தது.
பாடல் 11. கழுமிய நாட்பினுள் மைந்து இகந்தார் இட்ட ஒழி முரசம் பொன் குருதி ஆடி தோழில் மடிந்து கண் காணா யானை உதைப்ப எழுமென மங்குல் மழையின் அதிரும் அதிரா போர்ச் செங்கண்மால் அட்ட களத்து.
விளக்கம்: சோழனின் போர்க்களத்தில் வீரர்கள் விட்டுச் சென்ற போர் முரசு குருதி வெள்ளத்தில் மிதந்து வரும் போது போரில் கண்ணிழந்த யானை முரசை உதைத்தது மேகக்கூட்டம் முழங்குவது போல் ஒலி தரும்படி போர்க்களம் காட்சி தந்தது.
பாடல் 12. ஓமா கனை பாய ஒல்கி எழில் வேழம் தீவாய் குருதி எழுதலால் செந்தலை பூவலம் கொன்றம் புயற்கு ஏற்ற போன்றவே காவிரி நாடன் கடாய கடுது ஆக கூடாரை அட்ட களத்து.
விளக்கம்: காவிரி பாயம் நாட்டையுடைய சோழன் பகைவர்கள் மீது யானைகளை விரைந்து செலுத்தி வென்றான். அப்போது அம்புகள் உடம்பு முழுவதும் பட்டதால் யானைகள் சோர்ந்து இரத்தத்தால் உடல்கள் நனைந்து தரையில் சிந்திய காட்சி சிவந்த செம்மன் மீது பெய்த மழை செந்நீராக ஓடுவது போல் இருந்தது.
பாடல் 13. நிறை கதிர் நீர் எக்கம் நீட்டி வயவர் வரை புரை யானைக்கை நூற வரை மேல் உறும் எரி பாம்பின் குரலும் செரு மொயின்பின் சேய் பொருது அட்ட களத்து.
விளக்கம்: முருகனைப் போன்று சோழன் போரிட்ட களத்தில் போர் வீரர்களால் வெட்டப்பட்டு யானைகளின் துதிக்கைகள் கீழே விழுந்து அசைந்த அக்காட்சியானது மலை மீது இடி விழுந்ததால் அதிர்ச்சியடைந்த பாம்புகள் கீழே விழுந்து புரள்வது போல் இருந்தது.
பாடல் 14. கவளம் கோள் யானையின் கைகள் துணிக்க பவளம் சொறுதறு பை போல் திவள் ஒளிய ஒன் செங்குருதி உமிழும் புனல் நாடன் கொங்கரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை வென்ற போர்க்களத்தில் யானைகளின் துதிக்கைகள் துண்டிக்கப்பட்டதால் அவற்றிலிருந்து இரத்தம் கொட்டிய அக்காட்சி பைகளில் இருந்து பவளங்கள் இடைவிடாது கொட்டுவது போல் இருந்தது.
பாடல் 15. கோல் யானை பாயக்குடை முறுக்கி எவ்வாயும் புக்கவாய் எல்லாம் பிணம் பிறங்க தச்சன் வினைப்பட பள்ளியின் தோன்றுமே செங்கண் சினமால் பொருத களத்து.
விளக்கம்: திருமால் போன்று போரிட்ட போர்க்களத்தில் யானைகள் எல்லா இடங்களிலும் பாய்ந்து சிதைத்த வெண்கொற்று குடைகளும் பிணங்களும் எங்கும் கிடந்த அக்காட்சி தச்சு தொழில் வல்லவர் தொழில் கூடம் போல் இருந்தது.
பாடல் 16. பரும என மா கணவி தெரி மறவர் ஊக்கி எடுத்த அரவத்தின் ஆர்ப்பு அஞ்சா குஞ்சர கும்பத்து பாய்வன கொன்று இவரும் வேங்கே இரும் புலி போன்ற புனல் நாடன் வேந்தரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகை மன்னர்களை வென்ற களத்தில் குதிரை வீரர்கள் குதிரைகளை ஊக்கப்படுத்துவதற்காக எழுப்பிய முழக்கத்தை கேட்டும் யானைகள் எழாமல் நின்றன. அதனால் கோபப்பட்ட குதிரைகள் யானைகளின் மத்தகங்கள் மீது பாய்ந்தன. அந்த காட்சி வேங்கை புலிகள் மலைகள் மீது பாய்வன போல் இருந்தது.
பாடல் 17. ஆர்ப்பு எழுந்த நாட்பினுள் ஆள் ஆள் எதிர்த்து ஓடி தாக்கி எருதர வீழ்தரும் ஒன் குருதி கார்த்திகை சாற்றில் கழி விளக்கு போன்றனவே போர் கொடித்தானே போரு புனல் நீர் நாடன் ஆர்த்து அமர் அட்ட களத்து.
விளக்கம்: போர்க்கொடி நாட்டை போரிட்ட களத்தில் வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிட்டதால் உடல்களில் ஏற்பட்ட புண்களில் இருந்து இரத்தம் கொட்டுகிறது. அக்காட்சி கார்த்திகை திருவிழாவில் கூட்டம் கூட்டமாக ஏற்றப்பெற்ற தீபங்களைப் போல தெரிந்தது.
பாடல் 18. நலிந்த கடலுள் திமில் திரை போல் எங்கும் விழுந்தார் பிணம் குருதி ஏற்கும் தெளிந்து தடற்றி இலங்கு ஒள் வாழ்தலை அவிழ்த்தார் சே உடற்றியார் அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் செங்கண்ணான் வென்ற போர்க்களத்தில் வீரர்களின் பிணங்களை பொங்கி வழியும் இரத்த வெள்ளமானது இழுத்துச் செல்லும் அக்காட்சியானது கடற்கரை ஓரத்தில் கட்டுமரங்களை அலைகள் இழுத்துச் செல்வது போல் தோன்றியது.
பாடல் 19. இடை மறுப்பின் வெட்டு எரிந்த எக்கம் கால் மூழ்கி கடைமணி காண்வரத் தோன்றி நடைமெலிந்து முக்கோட்ட போன்ற களிறி எல்லாம் நீர் நாடன் புக்கு அமர் அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவரோடு போரிடும் போது வீரர்கள் எரிந்த வேலானது யானையின் இரு தந்தங்களுக்கு நடுவே பாய்ந்து சென்று கடைப்பகுதி மட்டும் வெளியே தோன்றியது. அக்காட்சி மூன்று தந்தங்களை உடைய யானைகள் நின்றது போலிருந்தது.
பாடல் 20. இரு சிறகர் இருக்கும் பரப்பி எருவே குருதி பிணம் கவரும் தோற்றம் அதிர்வு இலாஜ் சீர் முழாப்பான் அமைப்பான் போன்ற புனல் நாடன் நேராரை அட்ட களத்து.
விளக்கம்: கழுகுகள் போர்க்களத்தில் இறகுகளை பரவவிட்டும் குனிந்தும் பிணங்களை இரத்தத்தோடு சுவைக்கின்றன. அக்காட்சி அதிர்வு இல்லாத மென்மையான ஓசையைத் தரும் மத்தளத்தை தட்டி இசையை உண்டாக்குவது போல் இருந்தது.
பாடல் 21. இணைவேல் எழில் மார்வத்து இந்த பொன் கூர்ந்து கனை அலைக்கு ஒல்கிய யானை துணை இலவாய் தொல் வலியின் தீரா துளங்கினவாய் மெல்ல நிலம் கால் கவவு மலை போன்ற செங்கண் சினமால் பொருத களத்து.
விளக்கம்: சினத்தால் சிவந்த கண்களை உடைய சோழன் போரிட்ட களத்தில் யானைகளின் கழுத்துக்கு கீழ் மார்பு பகுதிகளில் வேல்கள் பாய்ந்து புண்களையும் முன்தைத்த அம்புகள் வலியையும் ஏற்படுத்தின. இந்த நிலையில் பாகர்கள் துணையில்லாமல் வலியை பொறுத்து கொண்டு உடல் நடுங்க சோர்வோடு நின்ற யானைகள் மலைகள் போன்று காட்சியளித்தன.
பாடல் 22. இரு நிலம் சேர்ந்த குடை கீழ் வரி நுதல் ஆடு இயல் யானை கணக்கை ஒளிருவாள் ஓடா மரவர் துணிப்ப துணிந்தவை கோணுகோள் ஒன் மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே கூடாரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் புறங்காட்டி ஓடாத வீரர்கள் கூறிய வாளால் யானைகளின் துதுக்கிகளை வெட்டினர். அவை தரையில் வீழ்ந்து கிடக்கும் வெண்கொற்ற குடைக்கு அருகே வீழ்ந்து கிடந்தன. அக்காட்சி நிலவை தொட்டுச் சுவைக்கும் பாம்பை போன்றிருந்தது.
பாடல் 23. எற்றி வயவர் எரிய நுதல் பிளந்து நெய்தோர் புனலுள் நிவந்த களிற்று உடம்பு செக்கர்கோள் வானில் கருங்கொன்மு போன்றவே கொற்றவேல் தானே கொடித்தின் தேர் செம்பியன் செற்றாரை அட்ட களத்து.
விளக்கம்: வீரம் பொருந்திய சோழன் தன்னோடு பொருந்தாதவர்களை வென்ற போர்க்களத்தில் வீரர்கள் போர்க்கருவிகள் வீசியதால் பிளவுபட்டு நெற்றியிலிருந்து ஒழுகிய இரத்த நீரில் குளித்தெழுந்த யானைகளின் உடம்புகள் மாலை நேரச் சிவந்த வானில் திட்டு திட்டாக படர்ந்த மேகம் போல் இருந்தன.
பாடல் 24. தின் தோல் மரவர் எரிய திசை தோறும் பயன் தலைப்பாரில் புரள்பவை நன்கு இணைத்தும் பெண்ணயம் தோட்டம் பெருவழி புக்கற்றே கனார் கமல் தெரியல் காவிரி நீர் நாடன் நன்னாரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் வீரர்கள் எல்லா திசைகளிலும் வாளை வீசியதால் வெட்டப்பட்ட தலைகள் போர்க்களத்தில் நிறைந்து கிடந்த அக்காட்சி புயல் வீச்சால் தாக்கப்பட்டு காய்கள் சிதறி விழுந்த பனந்தொப்பாக தெரிந்தது.
பாடல் 25. மலை கலங்க பாயும் மலை போல் நிலை கொள்ளாக் குஞ்சரம் பாய கொடி எழுந்து பொங்குபு வானம் துடைப்பன போன்ற புனல் நாடன் மேவாரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழ மன்னன் பகைவரை அழித்த போர்க்களத்தில் மலைகள் ஒன்றுடன்று மோதுவன போல யானைகள் யானைகளுடன் மோதின. அப்போது யானைகள் மீது கட்டப்பட்டிருந்த கொடிகள் வானத்தில் பட்ட இரத்த கரைகளை துடைப்பன போல் நிமிர்ந்து பறந்து ஆடின.
பாடல் 26. எவ்வாயம் ஓடி வயவர் துணித்திட்ட கை வாயில் கொண்டு எழுந்த செங் செவிப்புன் சேவல் ஐ வாய் வய நாகம் கவி விசும்பு இவரும் செவ்வாய் உவனத்தின் தோன்றும் புனல் நாடன் தெவ்வாரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழ வீரர்கள் போரில் எதிரிகளின் கைகளை துண்டாக்கி கீழே விழச் செய்ததை சிவந்த காதுகளை உடைய ஆண் கழுகுகள் தூக்கிக் கொண்டு வானில் பறந்த அக்காட்சி பாம்பனை தூக்கிச் சென்ற கருடன் வானில் பறப்பது போல் தோன்றியது.
பாடல் 27. செங் சேற்றுள் செல் யானை சீறி மிதித்தலால் ஒன் செங்குருதி தொகுபு ஏந்தி நின்றவை பூ நீர் வியல் மிடா போன்ற புனல் நாடன் மேவாரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழ மன்னன் தன்னை பகைவர்களை வென்ற களத்தில் இரத்தச் சேற்றில் முன்னும் பின்னுமாக நடந்து யானைகள் கோபத்தினால் மிதித்தலால் உண்டான குழிகளில் வீரர்களின் சிவந்த கண்களோடு இரத்தமானது திரண்டு தேங்கியது. அது சிவந்த மலர்களைக் கொண்ட பாத்திரங்களைப் போன்று இருந்தது.
பாடல் 28. ஓடா மரவர் உறுத்து மதம் செருக்கி பீனடை வாடர் பிணங்கிய நாட்பினுள் கேடகத்தோடு அற்ற தனக்கை கொண்டு ஓடி இகலன் வாய் துற்றிய தோற்றம் அயலார்க்கு கண்ணாடி காண்பாரின் தோன்றும் புனல் நாடன் நன்னாரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் வீரர்கள் பகைவர் கைகளில் கேடயம் ஏந்தியதோடு அறுபட்டு வீழுமாறு வெட்டினர். அக்கைகளை நரிகள் கவ்விக்கொண்டு ஓடிய அந்த தோற்றம் பக்கத்தில் நிற்பவர்களுக்கு கண்ணாடியை காட்டுவது போல் தோன்றியது.
பாடல் 29. கடிகாவில் காற்று ஊற்றி எரிய வெடிப்பட்டு வீற்று வீற்று ஓடும் மயில் இனம் போல் நால் திசையும் கேளிரிழந்தார் அலமர்ப செங்கண் சினமால் பொருத களத்து.
விளக்கம்: சினம் கொண்ட திருமால் போன்று சோழன் போரிட்ட களத்தில் காற்று வேகமாக வீசியதால் சோலையில் இருந்த மயில் கூட்டம் பயந்து வெவ்வேறு திசை நோக்கி ஓடுவது போல போரில் இறந்த வீரர்களின் மனைவியர் தம் கணவரின் உடல்களைத் தேடி நான்கு திசைகளிலும் ஓடி அலைந்தனர்.
பாடல் 30. மனங்கை எரிந்து மலை உருட்டும் நீர் போல் தடங்கொண்ட ஓன் குருதிக்கோள் களிரியிருக்கும் மடங்கா மர மொயம்பின் செங்கண் சினமால் அடங்காரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் வீரர்கள் வீசிய வேல்பட்டு யானையின் நெற்றி பிளக்கப்படுகிறது. அதனால் கொல்லப்பட்ட யானையின் மத்தகத்தில் கட்டப்பெற்ற பட்டமானது தெரித்து விழும்போது பளிஸ் என்ற ஒளியோடு விழுகிறது. அக்காட்சி மேகத்தில் மின்னல் ஒளி வந்து போவது போல் இருந்தது.
பாடல் 32 மைல் மாமேனி நிலம் என்னும் நல்லவள் செய்யத போர்த்தாள் போல் செவ்வந்தாள் போய் தீர்ந்த பூந்தார் முரசின் பொறு புனல் நீர் நாடன் காய்ந்தாரை அட்டக்களத்து.
விளக்கம்: சோழன் பகைவர்களை அழித்த போர்க்களத்தில் குற்றம் இல்லாத உடலை பெற்ற நிலம் என்னும் பெண்ணானவள் சிவந்த நிறமுள்ள போர்வையை விரும்பி போர்த்திக் கொள்வதைப் போல வீரர்கள் சிந்திய இரத்தம் எங்கும் பரவியது.
பாடல் 33 பொய்க்கை உடைந்து புனல் பாய்ந்த வாய் எல்லாம் நெய்தல் இடை இடை வாளை பிறழ்வன போல் ஐது இழந்து எக்கின் அவிர் ஒளி வாழ்தாயினவே குய் சுவல் மாவின் கொடி தின் தேர் செம்பியன் தெவரை அட்ட களத்து.
விளக்கம்: குதிரை பூட்டிய தேரனை உடைய சோழன் போரிட்ட களத்தில் கரையை உடைத்துக் கொண்டு வெளியேறும் பொய்க்கை நீர் வெள்ளத்தில் நெய்தல் பூக்களுக்கு நடுவே வாழைமீன் அசைந்து புரள்வது போல் போர்க்களத்தில் வழிந்தோடும் இரத்த வெள்ளத்தில் மிதக்கும் வேலின் தலைப்பகுதிகளுக்கு நடுவே வாள்கள் மிதந்து சென்றன.
பாடல் 34 இடறிய நாட்பினுள் ஏற்றி எழுந்த மைந்தர் சுடர் இழந்து எக்கம் எரிய சோர்ந்து ஊக்க குடற்கொடு வாங்கும் குறு நரி கந்தில் தொடரோடு கோல் நாய் புரையும் அடர் பைம்போன் செய் பொருது அட்ட களத்து.
விளக்கம்: சோழ மன்னன் போரிட்டு வென்ற போர்க்களத்தில் சோழ வீரர்களின் வேல்கள் பகைவர்கள் மீது பட்டதால் குடல் சரிந்து கிடக்கிறார்கள். சரிந்த அக்குடல்களை கவ்விக்கொண்ட குள்ளநரிகள் அவற்றை இழுக்கின்றன. அச்செயல் தோளில் கட்டப்பெற்ற நாய்கள் சங்கிலியை இழுப்பது போல் இருக்கிறது.
பாடல் 35 செவ்வரை சென்னி அரிமானோடு அவ்வரை ஒல்கி உருமிற்கு உடைந்தால் மல்கி கரை கொன்று இழுதரும் காவிரி நாடன் உரைசால் உடம்பிடி மூழ்க அரசோடு அரசுவா வீழ்ந்த களத்து.
விளக்கம்: சோழவேந்தனின் வேல்கள் பாய்ந்தமையால் எதிர்த்து அரசனும் அவன் ஏறி வந்த பட்டத்து யானையும் வீழ்கிறது. அக்காட்சியானது மலை மீது இடி வீழ்ந்தமையால் மலை உச்சியில் உள்ள சிங்கத்துடன் மலை சிதறுண்டு கிடப்பது போல் விளங்கியது.
பாடல் 36 ஓ உவமன் உறர்வு இன்றி ஒத்ததே காவிரி நாடன் கழுமலம் கொண்ட நாள் மா உதைப்ப மாற்றார் குடை எலாம் கீழ் மேலாய் அவுதை காளாம்பி போன்ற புனல் நாடன் மேவாரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் போரிட்ட போர்க்களத்தில் பகைவரை வீழ்த்திய குதிரைகள் உதைத்ததால் வெண்கொற்றக் குடைகள் தரைமேல் விழுந்தன. அக்காட்சி பசுக்களின் கால்களால் இணரப்பட்ட காளான்கள் சிதறிக் கிடப்பது போல் காட்சியளிக்கின்றது.
பாடல் 37 அரசர் பிணம் காண்ற நெய்த்தோர் முரசோடு முத்துணை கோட்ட களிரி ஈர்ப்ப எத்திசையும் பிளவம் புனர் அம்பி போன்ற புனல் நாடன் தெவரை அட்ட களத்து.
விளக்கம்: சோழன் பகைவரை அழித்த போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்ட அரசர்களின் பிணங்களிலிருந்து வடித்த இரத்தமானது முரசுகளையும் முத்துக்களைக் கொண்ட தந்தங்களை உடைய யானைகளையும் இழுத்துச் செல்கிறது. அது கடல் அலைகளால் இழுத்துச் செல்ல பெறும் சிறியதும் பெரிதமான தோணிகளைப் போல இருந்தது.
பாடல் 38 பரும பனை எருத்தின் பல் யானை பூண் கூர்ந்து உறும் எரி பாம்பின் புரளும் செரு மொயின்பின் பொன் ஆற மார்பின் புனை கழற்கால் செம்பியன் துன்னாரை அட்டக்களத்து.
விளக்கம்: சோழன் பொன்னால் ஆகிய மாலையினையும் கழலனையும் அணிந்து பகைவர்களை வென்ற போர்க்களத்தில் புண்பட்ட உடலையும் கழுத்தையும் உடைய யானைகள் வலி தாங்க முடியாமல் இடியின் ஒலியைக் கேட்டு பாம்புகள் உருள்வன போல இருபக்கங்களிலும் புரண்டு துடிக்கும்.
பாடல் 39 மைந்து கால் யாத்து மயங்கிய நாட்பினுள் குயிந்து கால் போகி புலால் முகந்த வெண்குடே பஞ்சி பெய் தாளமே போன்ற புனல் நாடன் வஞ்சிக்கோ அட்ட களத்து.
விளக்கம்: சோழ மன்னன் சேரனை வெற்றி பெற்ற போர்க்களத்தில் எதிரி வீரர்கள் சிறை வைத்த போரில் காம்புகள் முறிப்பட்டு வெண்கொற்றக் குடைகள் மற்றும் இரத்தம் கசியும் தசைகள் நிறைந்து காட்சியளித்தன. அக்காட்சி செம்பஞ்சு குழம்பு நிறைந்துள்ள அகன்ற பெரிய தொட்டிகள் போல இருந்தது.
பாடல் 40 வெள்ளி வெண் நாஞ்சிலால் ஞானம் உடுவன போல் எல்லா கலரும் நிலம் சேர்ந்த பல்வேல் பனை முழந்து போர்தானை செங்கண் சினமால் கனை மாறி பெய்த களத்து.
விளக்கம்: சினத்தால் சிவந்த கண்களை உடைய பாண்டியன் அம்பு மழை பெய்த போர்க்களத்தில் காயம்பட்ட யானைகள் தந்தங்களோடு கூடிய முகங்கள் தரைமேல் சாய்த்து கிடந்தன. அக்காட்சி உழவர்கள் வெள்ளியால் செய்யப்பெற்ற வெண்மை நிற கலப்பைகளைக் கொண்டு நிலத்தை உழுவது போல் தோன்றியது. மிகைப்பாடல்:
வேல் நிறத்து இங்க வயவரால் ஏறுண்டு கால் நிலை கொள்ளா கலங்கி செவி சாய்த்து மாநிலம் கூறும் மறை கேட்ப போன்றவே பாட ஆர் இடி முரசின் பாய்புனல் நீர் நாடன் கூடாரை அட்ட களத்து.
விளக்கம்: காவிரியாறு பாயும் நிலத்தை உடைய சோழன் இடிமுரசு போன்று கூடியவர்களை வென்ற போர்க்களத்தில் வேல்களால் குத்தப்பட்டு தளர்ந்து போன யானைகள் ஒரு பக்கக் காதுகள் நிலத்தில் படும்படியாகச் சாய்ந்தன. அக்காட்சி நிலமகள் கூறும் அறக்கருத்துக்களை யானைகள் பணிவோடு கேட்கும் நிலை போல் தோன்றியது.
படைப்புலி தார் மன்னர் பருகுடர் மாந்தி குடைப்புறத்து துன்றும் இகலன் இடை புலிந்த திங்களில் தோன்றும் முயல் போலும் செம்பியன் செங்கண் சிவந்த களத்து. விளக்கம்: சிறத்தான் பாண்டியன் கண்கள் சிவந்திருந்தது, சிவந்த போர்க்களத்தை ஒத்திருந்தன. போரில் மாண்ட மன்னர்களின் குடல்களை தின்ற நரிகள் வெண்கொற்ற குடைகளின் கீழ் தூங்கின. அவை தூங்குவது முழுநிலாவில் தெரியும் முயல் வடிவ களங்கம் போல் காட்சியளித்தது. களவழி 40 மூலமும் உரையும் முற்றும்.